தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு முன்பாக முழந்தால் பழியிடுவோம், ஏனெனில் அவரே ஆண்டவராகிய கடவுள். திருப்பாடல் 94:6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் பழியிடுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அனைத்துலகையும் ஆளுகிற இறைவன்தான் நம்மை இயக்குகிறார், நமக்குள் இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இறைவனை இந்த கல்வாரி பலியில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க, அவருடைய பாடுகளின் பலியில் பங்கெடுக்க இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். குறிப்பாக துன்ப வேளையில் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், துன்பத்தின் வேளையில் நீர் கூவி அழைக்கிற பொழுது உன் குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். இதோ அந்த திருப்பலியில் நாம் கேட்கிற காரியங்களை. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பல நாட்களாக தேங்கி இருக்கின்ற, நாம் தேடி கிடைக்காத காரியங்களை எல்லாம் இறைவன் இந்த நாளில் தருவார் என்ற நம்பிக்கையோடு, துன்ப வேளையில் என்னை கூவி அழையுங்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை நம்பி, இதோ அந்த பாடல் வழியாக இறைவனுடைய அருள் வேண்டுவோம்.
துன்பத்தில் அழைக்கின்றே என் துணையாக வாருமையா, கரமுயர்த்தி ஜெபிக்கின்றே கைதூக்கி நிறுத்துமையா. துன்பத்தில் அழைக்கின்றே என் துணையாக வாருமையா, கரமுயர்த்தி ஜெபிக்கின்றே கைதூக்கி நிறுத்துமையா. ஆடையை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று அறிக்கை செய்தவன் சுகமடைந்தான். ஆடையை தொட்டால் சுகமடைவேன் என்று அறிக்கை செய்தவன் சுகமடைந்தான். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் எனக்காக செய்தவரே, அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் எனக்காக செய்தவரே. நலம் தாருமே, சுகம் தாருமே, சுகம் தருமே, உந்தையவாய் நான் வாழ்வே. துன்பத்தில் அழைக்கின்றே.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிறக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள உமது குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எரோபாவாம் இரு பொன் கன்று குட்டிகளை செய்தான், அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 26 32 முடிய மீண்டும் அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 33-34 முடிய அந்நாட்களில் இப்போது உள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டிற்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்கள். ஆனால் அவர்களது உள்ளம் யூதயாவின் அரசன் ரெகபேயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதயாவின் அரசன் ரெகபேயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் எரோபாவாம் சொல்லி கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்றுக்குட்டியை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்ல தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவும் மிஞ்சி யூதயாவின் விழாவுக்கு இணையாக 8 நாள் எரோபாவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பழிபிடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் எரோபாவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் எரோபாவேமின் வீடு பாவத்திற்கு உள்ளாக்குவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. காட்டி என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டன, வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கின.
செய்தி 8வது அதிகாரம் இறை வார்த்தைகள் உண்டு தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் அவர் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தனர். அவற்றின் மீதும் அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவர் விவிலியத்தில் வாசிக்கப்படுகிற பொழுது நிறைய புதுமைகள் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு புதுமைக்கும் ஒரு பின்புலம் இருக்கும், ஒரு தேவை இருக்கும். ஆனால் எல்லா புதுமைகளையுமே எல்லா நற்செய்திகளும் எழுதியிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஒரு சில புதுமைகள் மார்க்கு சொல்வார், ஒரு சில புதுமைகளை பற்றி மத்தேயு சொல்லியிருப்பார், ஒரு சில புதுமைகளை யோவான் மட்டுமே சொல்லியிருப்பார். காணா ஒரு புதுமையில் அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு உவமைக்குமே ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த உவமை நம்ம எல்லோருக்கும் அறிந்த உவமை. ஆண்டவர் அந்த மீனையும் அப்பத்தையும் பலருக்கு பழுகச் செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொடுத்ததைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை டிசம்பர் மாதம் இதே வாசகம் வந்தது என்று நினைக்கிறேன். நான் தான் அதற்கும் மறைகிறை சொன்ன ஞாபகம் இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு வேறொரு கோணத்தில் நாம் எப்படி இந்த இறை வார்த்தையை யோசிக்கலாம் அல்லது சிந்திக்கலாம், நம்முடைய வாழ்வோடு எப்படி அதை உரசி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சின்ன சாமியார் இருக்கும்போது ஒரு பங்கில் இருந்தேன். அப்போது பங்கில் வந்து ஆண்டு தியானம் நடத்துவாங்க இல்லையா, அந்த தவசு காலத்தில் ஒரு தியானம் நடத்துவாங்க, ஒரு மூன்று நாள் தியானம். அப்போ அந்த மூன்று நாள் தியானம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு. நல்ல அருமையான நற்செய்தி கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் கூப்பிட்டுருந்த, நல்ல பாடல், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக நாங்கள் செஞ்சோம். எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, மக்களுக்குமே ரொம்ப அது நிறைவாக இருந்துச்சு. அப்போ இறுதியாக நாங்கள் அது நிறைவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தியானத்துக்கு நாங்கள் தனியாக ஒரு குழு அமைச்சோம். இந்த தியானத்தை நம்ம நல்லா செய்யணும், வெறுமனே பங்கு பேரவை அல்லது மரியாதன் அல்லது யூத்து அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழு சார்பாக தள்ளி விட்டுறாமல் நம்ம இதுக்கு ஒரு ஸ்டியரிங் கமிட்டி போல் ஒரு கமிட்டியை நம்ம அமைச்சு இந்த தியானத்தை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 14 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக அவர்களை உருவாக்கி அந்த தியானத்தை நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தியானம் வந்துருந்துச்சு. முடித்ததுக்கப்புறம் ஒரு திறனாய்வு போல் எவாலுவேஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பங்கு தந்தை நானும் முடிவு செஞ்சு அந்த எவாலுவேஷனுக்கு எல்லாரையுமே அழைத்திருந்தோம். 14 பேர் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால நாம் இந்த சந்தோஷமான அந்த பகிர்வில் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அப்போ ஃபாதர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்போ சொன்னார், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, ஒரு திறனாய்வு வைத்துக்கொள்வோம், எது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை சொல்லியிருப்பாங்கன்னு? ப்ரீச்சரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? மைக் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை பாட்டு கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கொட்டகை நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அஞ்சாவது அவனு சொன்னாங்க, இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸ் போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சொல்ல, சாமி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, சாமி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, உண்மைதான். அன்றைக்கி மதிய உணவு 3 நாளைக்கும் கொடுத்தோம், அது சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சொன்ன செய்தி இங்கே முக்கியத்துவம் பெறலை, அல்லது அங்கே உட்காந்து 3 நாள் உட்காந்துருக்கிறதுக்கு அருமையாக கொட்டகை ஃபேனெல்லாம் போட்டோம், அந்த 3 நாள் தலைக்கு மேலே இருந்த அந்த கூரை அவங்க மனசில் வந்து நிற்கலை. ஜெபிப்பதற்கு ரொம்ப அருமையாக பாடல் இசைத்து பாடி அந்த பாட்டுக்குழு அவங்களுக்கு மனசில் வந்து நிற்கலை. பல மைல் தூரத்தில் இருக்கவங்களுக்கு வண்டி வாகனத்தை நாங்களே தயார் செஞ்சு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பி கூட்டிகிட்டு வந்தோம், அது அவங்களுக்கு பிடிக்கல. சாமியார் எல்லா நேரமும் 2 பேர் நின்றுட்டு எஸ்ஸுப்புகள் சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி எங்கள் பாத்ரூம் போகிறக்கு இங்கே இருக்குது, தண்ணி இங்கே இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். அதெல்லாம் பெருசாக தெரியல. எது பெருசாக தெரிஞ்சிச்சு, 10 நிமிஷம் தான் மதிய சாப்பாடு அதிகபட்சம் சாப்பிட்ருப்பேன். நம்ம ஆள் கேட்டவுடனே முதல் ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு தெரியுமா? சாமி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கே போனாலும் சாப்பாடு பிரச்சனை தாங்க. எவ்வளோ பெரிய கல்யாணத்தில் அவ்வளோ பெரிய செலவு பண்ணி வாழை மரம் கட்டி தென்னை மரம் கட்டி குருத்தை கட்டி அவர் மைக் செட்டு வச்சு என்னென்னமோ கல்யாணம் நடத்தினாலும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம கேட்போம், கல்யாணம் எப்படிங்க இருந்துச்சு? அவன் 100 ரூபாய் நகை போட்டு வச்சுருப்பார், இருந்தால் சாப்பாடு வெரைட்டியாக வச்சுருந்துருப்பார், எல்லாத்தையும் மறந்துடான். நம்மளால் சொல்லுவேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அந்த சாம்பாரில் கொஞ்சம் உப்புலாம் போச்சு. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கே போனாலும் இந்த சாப்பாடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது. அந்த சாப்பாடை தான் இன்றைக்கி ஆண்டவர் வந்து டீல் பண்ணுறார். சரி, இந்த ஒரு 2 நிகழ்வுகளை மனசில் வச்சு இப்போ நான் சொல்ற செய்திக்கு வாங்க. என்ன சொல்லப்படுகிறது? மார்க்கின செய்தி நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா. இந்த மார்க்கின செய்தியில் வாசிக்கப்பட்டிருக்கிற இந்த புதுமையானது ஒரு பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இதே போன்ற ஒரு புதுமை எங்க நடக்குதுன்னா, கலிலேய கடற்கரை பகுதியாக நடக்கிறது. மத்தேயு நற்செய்தி 15:29-24 வசனத்தில் சொல்லப்படுகிறது, கலிலேய கடற்கரை ஓரமாக அவர் நடந்து வந்தார், அப்பதான் அந்த புதுமை நடந்ததாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கலிலேய கடல் பகுதி என்பது, மேற்கு பகுதி என்பது யூதர்கள் வாழுகிற ஒரு பகுதி. ஆனால் இந்த புதுமை நடந்த சொல்லப்படுகிற இந்த மார்க்கு நட்சத்திரம் சொல்லுகிற இந்த புதுமை கிழக்கு பகுதியில் புறவினத்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நடந்ததாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நான் ரெண்டு காரியத்தை நினச்சி பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு கூட்டம் அப்படின்றது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஒரு சில ஃபாதர்ஸுமே நானும் பார்த்துருக்குறேன், கூட்டம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு மறையுறை வைப்பாங்க, கூட்டம் சிறுசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மறையுறை வைப்பாங்க. என்னகிட்டே ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க, ஃபாதர் நீங்கள் யூடியூப்பில் மாஸ் வைக்கிறீங்களே, எப்படி ஒரு நூற்றம்பது பேர் 200 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு. நான் கேட்குறவங்ககிட்ட என் அலைபேசியில் தனிப்பட்ட விதத்தில் கேட்குறவங்க அல்லது எனக்கு அறிமுகமானவர்கள் கேட்குற போலாம் சொல்லுவேன், இணையும் கேமரா வந்தவர ஒரு வாயை உள்ளே இருக்க மாட்டான், அந்த கேமரா எடுக்கிற பையனை நான் வைக்கிற பிரசங்கத்தை போர் அடித்து வெளில போயிடுவான். பல நேரம் பொட்டி வாசிக்கிறவங்களாம் சைடில் தான் நிற்பாங்க, எங்களை தெரியாது, இணையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எல்லாருமே போயிடுவாங்க. ஒன்லி மைசெல் வித் கேமரா, அப்படி தான் எங்கள் லைஃப் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ கேட்பான், அதை நீங்கள் வைக்கிறத பார்த்தா என்னமோ ஆயிரக்கணக்கான மக்களை உட்கார வச்சுட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேர் உட்காந்துருந்தாலும் இதே வாய் தான் பேச போகுது, இதே வாய்களே தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க போகிறாரு, அல்லது யாருமே ஒரு ஆள் உட்காந்துருந்தாலும் ஆண்டவர் அதே காரியத்தை தான் செய்ய போகிறார். அப்போ இன்றைக்கு இந்த கூட்டம் சேர்க்குற கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. நான் ஒரு முறை சின்னசாமியாராக இருந்தேன் பார்த்துக்கோங்க, ஆர்எஸ்எம்ங்கள்னு இருப்பாங்களே, அங்கே எனக்கு அங்கே ஒரு சில சபையை வச்சுருக்கவங்களே எனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என் வயசு பையன் ஒருத்தர் தான், அவரோட நல்ல பழக்கம் இருந்துச்சு. அவர் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் சபைக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரெண்டு நல்லா நெருங்கிலாம் பேசுவார், விளையாடலாம் வந்திருக்கிறார். அவர் ஒரு முறை சொன்னார், ப்ரோ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாளைக்கு நாங்கள் ஒரு ப்ரேயர் சர்வீஸ் வச்சிருக்கிறோம், மதா பற்றிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நற்கரணை பற்றிலாம் ஒன்று பேச மாட்டோம், ஜஸ்ட் வி ஹாவ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சர்வீஸ் உங்கள் ஆட்களை அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சகோரா நானே வந்து 3 மாதம் 4 மாதம் ஆகுது, நான் போய் எங்கள் மக்களை போச்சோன்னே அப்படின்னா எங்கள் ஆயர்கிட்ட போச்சோன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் ஆயிரும், நான் உங்களுக்கு சபைக்குன்னு சொல்லி நான் எப்படி உங்களுக்கு போச்சு சொல்கிறது அப்படின்னாரு. இல்லை ப்ரோ நீங்கள் நினச்சா செய்யலாம், உங்களுக்கு தான் நிறைய மக்கள் உங்கள் கோயிலுக்கு தான் வர்றாங்க, இந்துக்காரெல்லாம் உட்கார வச்சா அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது, நீங்கள் எப்படியா வர சொல்லுங்கள், நான் ப்ரேயர் வர்ஷிப் செய்கிறேன், நல்ல சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் இன்றைக்கி அப்படின்லாம் சொன்னார். என்ன மனுஷன் திருப்பி திருப்பி முத நாள் கேட்டார், 2 நாள் கழிச்சு ப்ரோ நீங்கள் யோசிங்களா அப்படின்னு கேட்டார், அப்புறம் 2 நாள் கழிச்சு உங்கள் பெரிய ஃபார்ட்டை கூட பேசி பாருங்களேன் இதை பற்றி அப்படிலாம் நிறையா சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சவரா கோச்சுக்கிறாதீங்க, இது என்னால் முடியாது, ஏன் சவரா இவ்வளோ மூச்சை போடுறீங்க எதுக்காண்டி போய் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், எங்கள் சபைக்கு ஹெட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அன்னைக்கு வர்றாரு, அவர் வரும்போது கூட்டம் இருந்தால் தான் பிரசங்கமே வைப்பார், இல்லைனா கோவப்பட்டு திட்டுவார் எங்களை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. அடே நீ கணக்கு காமிக்கிறதுக்கு ஏன் ஆள் தான் உனக்கு கிடைச்சானா அப்படின்னு நினச்சிட்டு சவரா தயவு செஞ்சு இந்த ஒரு எண்ணத்தோட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி எல்லாமே இந்த கூட்டம் ஒரு ஒரு என்ன கூட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நிறையா காரியங்களை வந்து மதிப்பிடுகிறோம். திருவிழா அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சரியான கூட்டம். அடுத்த வார்த்தை என்ன, திருவிழா நல்லா இருந்துச்சாக்கப்புறம் சரியான கூட்டம். கல்யாணத்துக்கு போனே இல்லை, கல்யாணம் நல்லா இருந்துச்சா, நல்லா அருமையாக கல்யாணம் நல்லா செஞ்சார், சரியான கூட்டம். எல்லா இடத்துலையும் இப்படி தான், ஒரு தேட்டருக்கு போகிறீங்களா, படம் நல்லா இருந்துச்சா, படம் நல்லா இருந்துச்சு, தேட்டருக்குலாம் சரியான கூட்டம். கூட்டத்தை வச்சு மாத்திரமே இன்றைக்கி நாம் கணக்குறோம் அப்படின்னா, மந்தை புத்தி, மந்த புத்தி இல்லை மந்தை புத்தி. அப்படின்னா என்ன, ஒரு ஆடு என்ன செய்யுதோ அதுக்கு பின்னாடி எல்லா ஆடும் போகிறது போல இந்த கூட்டத்தை மையப்படுத்தி வாழ்கிற எல்லாருமே மந்த புத்தி உடைய மந்தை அணிகை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறேன். இப்போ தான் நான் வரேங்க, ஜீசஸ் ஒரு நாளும் கூட்டத்தை கூட்டினதே இல்லை, அவர் பல நேரங்களில் சொல்லுவார், அவர் என்ன செய்வார், அவரை பிடித்து கொண்டு அவர் அரசராக்க போகிறார்கள் என்று சொன்ன உடனே தனிமையான இடத்துக்கு போகிறாரு, காது கேட்காதவனுக்கு காது கேட்க வைக்கிறாரு, நடக்க முடியாதவன் எழுந்து நடக்க வைக்கிறாரு. அப்போலாம் என்ன சொல்கிறாரு, இதை நீ யாருக்கும் சொல்லாத அப்படிதான் சொல்கிறார். பிகாஸ் ஏசப்பா ஒரு நாளும் கூட்டத்தை விரும்பினதே இல்லை, ஆனால் இன்றைக்கு கூட்டத்தை சேர்ப்பது ஒரு கலாச்சாரமாக, அது என்னவோ அது ஒரு ஒரு பெரிய ஒரு காரியமாக சாதனையாக இன்றைக்கு பார்க்கிறவர்களுக்கு மத்தியில் எஸ் ஆண்டவர் நமக்கெல்லாம் சொல்கிறார், கூட்டத்தை கூட்டாதீர்கள். ஆனால் இன்றைக்கி பெரிய கூட்டம் இயேசுடைய அந்த பிரசங்கத்தை கேட்குறதுக்கு கூடி வந்திருக்கு, ஆனால் இது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம், அவ்வளோதான், இது எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். ஒன்று உங்களுக்கு தெரியுமா, முதல்ல இயேசுவுக்கு கூட்டத்தை சேர்க்குற அளவுக்கு திராணியே இல்லைங்க அவருக்கு, முதல்ல அவருக்கு என்ன சில்லறையாக வச்சுருந்தாரு, ஒன்றுமே இல்லையே, பணங்காசு பார்க்குறக்கே ஒரு ஆளை வச்சுருந்தார், யார், யூதாஸ் தான் வச்சுருக்க, இங்கே பார்ப்பா நமக்கு இதுக்கு ரொம்ப தூரம், பணத்தை பெறட்டுறது அதை என்றது சில்லறையை தடவுறதுலாம் நமக்கு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருந்தார். சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத கூட்டத்தை தான் ஏசு ஆண்டவர் கூட வச்சுருந்தார். நல்லா சாப்பிட்றதுக்கு கையில் பணங்காசு இருந்தால் அவங்க ஏன் வயலில் போகும்போது கதிரை எடுத்து தேய்க்கிறாங்க, கதிர எடுத்து தேய்க்கணும், அப்போனா சாப்பிட்றது கூட வழி இல்லாத கூட்டத்தை தான் தான் கூட வச்சுருந்தாரு. ஆனால் இவரை நம்பி இன்றைக்கி உழவு பெரிய வந்து பெரிய கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று தான், இயேசுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம், அதுதாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் சொன்னார், பெங்களூரில் ஒரு நண்பர், நல்ல நண்பர், அவர் ஒரு முறை சொன்னார், நான் கேட்டேன் அண்ணா தவஸ் காலத்தில் தியானங்கள்லாம் நடத்துவீங்களா, ஏன்னா உங்களுக்கு மாற்று மொழி பேசக்கூடிய மக்களோடு இருக்கிறீங்க, நீங்கள் கன்னடம் பேசுகிறாங்க, அங்கே ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மத்தியில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களே, நீங்கள் தியானங்கள்லாம் எப்படின்னு அவர் சொன்னார். ஃபாதர் இங்கே தியானம் நான் நல்லா நடத்துவோம் ஃபாதர், நல்ல மக்கள் நிறைய பேர் வருவாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் சாப்பாடு எல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணிடுவேன், நம்ம ஆட்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் நானே கார் அனுப்பி அவங்கள வர வச்சு ஆண்டோடைய வார்த்தை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். வர்ற ப்ரீச்சர் முதற்கொண்டு நானே கவனித்து அனுப்பிடுவேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். அப்போ சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் எனக்கு நிறையா கொடுத்துருக்கிறாரு, அந்த வார்த்தையை வாசித்தேன், அந்த வார்த்தையை நேசித்தேன், அதன்படி நான் வாழ்கிறேன், எனக்கு இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நான் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிறத இந்த இறைவார்த்தை அப்படிதான்றத இந்த மக்கள் புரிஞ்சு அதை வாழ ஆரம்பிச்சிட்டா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்காண்டி நான் செய்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி சோறு போட்டு வண்டி அனுப்பி ஃபேன் போட்டு உட்கார வச்சு தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஒரு கூட்டத்தை நாம் கூட்ட வேண்டிய சூழல் இருக்கு. ஆனால் அன்னைக்கு இயேசுவோடு இருந்த அந்த கூட்டம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கூட்டமே அல்ல, அவர்கள் எல்லோரும் தானாய் சேர்ந்த கூட்டம், அதுவும் இயேசுடைய வார்த்தைக்காக சேர்ந்த ஒரு கூட்டம். எனக்கு ஒரு சில பார்வைகளில் வித்தியாசப்படலாம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வேறுபட்டிருந்தா கூட நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடினதுக்கு காரணம் சாப்பாடு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். வார்த்தையை கேட்கிற ஆர்வத்தில் அங்க இருக்கிறவர்கள் உணவு கொண்டு வர மறந்திருக்கலாம் ஒருவேளை, ஏன்னா அந்த அளவுக்கு ஜீசஸுடைய வார்த்தை அவ்வளவு தூரம் ஈர்ப்பா இருக்கிறதுனால ஜஸ்ட் தே காம் அண்ட் லிசன் டு ஹிம் அப்படின்றது போல அவரை போய் கேட்டாலே போதும் அப்படின்றதுல சாப்பாட்டை மறந்து எல்லாரும் வந்திருக்கலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, கொண்டு வந்த சாப்பாடு ஒருவேளை காலியா போயிருக்கலாம், ஏன்னா அது மூணு நாள் கூட்டம், அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க மூணு நாள் நம்ம போய் உட்காருவோம்னு. வந்திருக்க மக்கள் யதார்த்தமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம், ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. இவர் பேசுகிறத கேட்க 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 மக்களுக்கு அந்த இடத்த விட்டு போகணுன்ற எண்ணமே இல்லை. அதே வேளையில் மக்கள் கேட்குற அந்த உடைய மனநிலையை பார்த்துட்டு உடைய ஆர்வத்தை பார்த்துட்டு ஏசப்பாவுக்கும் பேசுகிறத நிறுத்தணுன்ற எண்ணமும் இல்லை. இது எத்தனை நாள் ஓடி போச்சு, மூணாவது நாளுக்கு கடந்து வந்துருச்சு. அதனால கொண்டு வந்த சாப்பாடு காலியாக இருக்கலாம், அங்கே உணவு இல்லாமல் போயிருக்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் கட்டாயம் உணவு தருவார் அப்படின்ற நம்பிக்கையில் கூட அந்த மக்கள் வந்திருக்கலாம். ஒன்று மறந்திருக்கலாம், ரெண்டாவது கொண்டு வந்தது காலியாக இருக்கலாம், மூணாவது கொடுப்பான்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். என்ன அடிப்படையான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் காட்டிய அந்த ஆர்வத்தை தான் நான் பார்க்கிறேன். இயேசு இந்த இடத்துல புதுமை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் பல காரியங்களை தியாகம் செஞ்சுட்டு அந்த வந்து உட்கார்ந்துருக்காங்கங்க. இன்றைக்கும் ஜபக்கூட்டங்களுக்கு அல்லது கோயில்களில் நடத்தப்படுகிற என்ன சொல்லப்படுகிறது, ஒரு சராசரியான ஒரு கத்தோலிக்கன் செய்யக்கூடிய ஒரு சில கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஞாயிறு திருப்பலி அதை தானே எல்லாரும் செய்கிறாங்க, அல்லது தினத்திருப்பலி. இதை கடந்து பங்குகள்லையும் சரி அல்லது மறைவட்ட அளவில் மறைமாவட்ட அளவில் எடுக்கப்படுகிற, ஏன் அகில உலக திருச்சபை அளவில் இந்திய அளவில் எத்தனையோ தியானங்கள் நடத்தப்படுகிறது இல்லையா, எத்தனையோ பக்தி முயற்சிகள் நிறைய காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் யார் பங்கெடுக்கிறான்னு நினைக்கிறீங்க, யார் பங்கெடுக்கிறான், பணக்காரர்கள் போய் பங்கெடுக்கிறார்கள் நினைக்கிறீங்களா, இல்லை உண்மை இல்லாதவன் பங்கெடுப்பான்னு நினைக்கிறீங்களா, ஏழையும் எடுக்க மாட்டான் பணக்காரன் எடுக்க மாட்டாங்க, பணக்காரனுக்கு எல்லாமே இருக்கு அவன் கடவுளை தேடன்ற அவசியமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தான் எல்லாமே இருக்குது, நாம் நினச்சா கடவுளே காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு வருவாங்களா அப்படின்னா, ஒரு சராசரி கிறிஸ்தவனாக தான் வருவானே ஒழிய ஆண்டவரை தேட வேண்டும் அல்லது அறிய வேண்டும் விவிலியத்தின்படி வாழ வேண்டும் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. விவிலியத்தில் சொல்லப்படுகிற இயேசு எப்படி, இயேசு எதிர்பார்க்குற வாழ்க்கை முறை எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரெண்டாம் தரமாகி போய்விடும். எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் அப்படி இருக்கும்னு செய்கிறாங்க, நல்லவங்க இருக்காங்க. ரெண்டாவது கீழே இருக்கிறான் பாருங்க ஒருத்தன், அவனுக்கு எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க, என்ன பெருசாக வந்துட போகுது, நான் வாழ பழகிக்கொண்டேன், எனக்கு எதுவுமே இல்லாமல் வாழ தெரியும், இதை போய் நான் அவட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. இப்போ கோயிலுக்கு வர்றது யாரில், ஒன்று வர்றதில்ல, ஜீரோவும் வர்ற ஒன்று வர்றதில்ல, நூறு வர்றதில்ல, இந்த இடையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெருவாரியான மக்கள் தொகை. என்னது, நல்லா வாழ்ந்திருப்பான், திடீர்னு எல்லாமே போயிருக்கும், அப்போ ஏற்கனவே நல்லா வாழ்ந்த அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் மீண்டும் நான் அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நிறையா உழைப்பான், அந்த உழைப்பு பெரிய அளவில் கைகூடாது, அப்போ தான் நினச்சி பார்ப்பான் ஆண்டவரை தேடி பார்ப்பான். ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இன்னொருத்த வாழ்கிறத பார்த்துட்டு நாமளும் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவன், கடவுள் துணை இருந்தால் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. ஒரு சில பேர் நன்றியின் அடையாளமாக வருவாங்க, இருக்கிறது வர எனக்கு போதும், இறைவனை தேடினால் இருப்பது என்னோடு என்னாலும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வருவாங்க. ஒன்று வர ஜீரோ ஒன்று வர்றதில்ல, நூறு வர்றதில்ல, இந்த இடைப்பட்ட மக்கள் தான் வராங்க. பூசை பார்க்குற நீங்கள் எல்லாருமே, கேசியில் திருப்பலி பார்க்குற நம்மில் பெருவாரியான மக்கள் இந்த நடுநிலையில் இருக்கிறவர்களாகத்தான் இருப்போம். உள்ளவனாகவும் இருக்க மாட்டோம், இல்லாதவனாக இருக்க மாட்டோம், உள்ளவனைப் போல இல்லாதவனாய், இல்லாதவனைப் போல உள்ளவனாய் இருக்கிறதுனால தான் நாம் இந்த வழிபாட்டு நிகழ்வுகளுக்கெல்லாம் வருகிறோம். இங்கே வருகிற பொழுது உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, இயேசுவை பற்றி தான் சொல்கிறோம், இருபது நிமிஷம் மறையுற வச்சாலும் சரி, ரெண்டு நிமிஷம் மறையுற வச்சாலும் சரி, ஒரு நாள் புறம் தியானம் நடத்தினாலும், எத்தனை கதைகள் சொன்னாலும், எத்தனை ஓமைகள் சொன்னாலும், எத்தனை பழமொழி சொன்னாலும், எத்தனை லைஃப் இன்சிடென்ட் சொன்னாலும், இட்ஸ் ஆல் கம்ஸ் அரவுண்ட் ஜீசஸ். அவ்வளோதான், இயேசுடைய போதனையை சுற்றி சுற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, இயேசுடைய போதனையை சுற்றி சுற்றி பேசும் போதே நீங்கள் கேட்கணும் வர்றீங்க. இயேசுவே பேசுனா எப்படி கேட்கறதுக்கு வராமல் இருப்பாங்க? இயேசுவே எங்கே பேசுகிறார் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கும். அந்த கூட்டம்னா அப்படி வந்த கூட்டம் தான், அது தானாய் வந்து சேர்ந்த கூட்டம். இயேசுவை பற்றி பேசுகிற பொழுதே, உங்கள் உள்ளம் பற்றி அறிகிற பொழுது, இயேசுவே பேசினார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஆற்றலோடு இருந்திருக்கும். அதை கேட்க வந்த அந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஆசிரை உணவாக கொடுக்கிறார். சிலர்கள் யாருமே எதிர்பார்க்கல, சிலர்கள் யாருமே எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய புதுமை இன்னைக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அவர்கள் உண்டது போக மீதமான உணவை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார். ஏற்கனவே ஒரு முறை சொல்லுகிற பொழுது இதே பகுதிக்கு நான் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், பகிருங்கள், பகிராக்குறை தான் இருக்கிறது, இந்த சமூகத்தில் பற்றாக்குறை இல்லை என்று சொன்னேன். அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு மறுமுறையும் அதே போல் ஒரு வாசகம் வந்ததுனால நான் சொல்லுகிற ஒரு செய்தி இதுதான். கூட்டத்தை கண்டு எதையும் மதிப்பிடாதீர்கள். கூட்டத்தை வைத்து எதையும் மதிப்பிடார்கள், ஆனால் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டுகொள்ள நாம் ஆசை கொள்வோம். அதே நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு அங்கிருந்த கூடியிருந்த மக்கள் கொண்டிருக்கிற அதே ஆர்வத்தை நாமும் கொண்டிருப்போம். ஆண்டவருக்காக ஒரு சில தியாகங்கள் செய்கிறார்கள். ஒரு சில தியாகம் செஞ்சதுனால தான் ஆண்டவர் அன்னைக்கு அந்த புதுமையை செஞ்சார். என்ன ஃபாதர் பெருசாக தியாகம் பண்ணியிருப்பா, உட்காந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க, அதானே செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கலாம். உட்காந்து கேட்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? உட்காந்து கேட்குறது இவ்வளோ பெரிய கஷ்டம். நான் மணிக்கணக்காக அங்கே பேசுவேங்க, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் பிரசங்க வைப்பேன். பார்த்துக்கோங்க, நான் பிரதராக இருக்கும் போது அல்லது இப்போ நாங்கள் சாமியார் ஆகிட்டு ஒரு சில நேரங்கள் எங்களுக்கு ஆண்டு தியானம் அல்ல ஒரு நாள் ரெக்கலெக்ஷன் அப்படின்லாம் வைக்கும் போது அங்கே பேசுவாங்க. பார்த்துக்கோங்களேன், பேசும் போது அந்த டாபிக் நமக்கு ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னு அப்படியே எரியும். பார்த்துக்கோங்க, உட்காரவே முடியாது நம்மளால். அதுவும் சேரில் உட்காந்துருக்கும் போதே எப்படி இருக்குன்னா, அந்த நாட்களில் சேரும் இல்லை. மக்களுக்கு வந்து இன்றைக்கெலாம் தியானம் நடத்துகிறோம்னா மண்ணை போட்டு மெத்தி அப்படியே அழகாக மேட்டெலாம் போட்டு மக்களை உட்கார வைக்கிறோம். கல்லுலையும் முள்ளுலையும் தான் அன்றைக்கி உட்காந்துருந்தான். அப்போ கல் குத்தாமையாக இருந்திருக்கும், கீழே குத்தும், மேலே குத்தும், சைடில் குத்தும், அதை பற்றிலாம் பெருசாக கண்ணுக்கிறவே இல்லை. ஏன், இந்த வழியை விட இந்த வழி போக்கக்கூடிய வார்த்தை எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ற அந்த வார்த்தையை குறித்த ஒரு தெளிவும் தேடலும் இருந்ததுனால எல்லாவற்றையும் நல்லா மறக்க முடிந்தது. அப்போது என்ன சொல்கிறது, ஒரு சௌரியம் இல்லாத இடத்துல, ஒரு வசதி இல்லாத இடத்துல உட்காந்துக்கிட்டு, அந்த வெயிலில் உட்காந்து, மலையில் உட்காந்து, குளிரில் உட்காந்து, உணவு தண்ணி இல்லாமல் ஆண்டவர் வார்த்தையை கேட்குறதுக்கு எவ்வளோ காரியங்களை அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம அப்பேற்பட்ட தியாகத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதா, கட்டாயம் காது கொடுத்து கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அது நம்முடைய கேசி போன்ற நல்ல ஒரு செய்தி தரக்கூடிய, செய்தி கிடைக்கக்கூடிய தளங்கள், யூடியூப் தளங்கள்ல நீங்க கேட்குறீங்களா, அதற்காக ஒரு சில நேரங்களை செலவிடுங்க. பங்குல தியானம் நடக்குதா, தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பதியில் ஃபாதர் மறையிற சொல்றாங்களா, காது கொடுத்து கேளுங்க, ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்னைக்கு நம்ம கேத்தலிக் சர்ச்சில் நிறைய பேருக்கு இந்த பிரசங்கம் கேட்கறதே பெரிய வந்து புளிச்ச மாவதிங்கிற மாதிரி ஒரு நினைப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பிரசங்கம் அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தை இங்க உடைக்கப்படுது, பிரேக்கிங் தி வேர்ட் ஆஃப் காட். அன்னைக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இது மறையுறை அல்ல, இது திருவுரை. திருவுரை ஆண்டவருடைய அந்த திரு, அந்த திரு என்கிற வார்த்தைக்கு அடிநாதமாக இருக்கிறவர் இயேசப்பா தான். அவரை பற்றி தான் அந்த குருவானவர் அன்னைக்கு பேசுகிறார். சொல்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிற மாதிரி அவருக்கு சொல்ல தெரில அப்படின்னு நம்ம குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அவரை வித்தையாக காமிக்கிறார். சாமி எங்கள் வித்தையெல்லாம் காமிக்கலை. பைபிளை படிக்கிற பொழுது அவருக்கு என்ன உந்துதல் கிடைக்குதோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அதனால் இறை வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது, தியானங்களில் அல்லது வீடுகளில் நீங்கள் அன்பியங்களில் பேசுகிற பொழுது ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறனால காது கொடுத்து கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 உங்கள் வீட்டில் உங்களுக்கு, நமக்கு, நம்ம திருச்சபைக்கு நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த பலியில் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
வாழ்க்கையை விடையே.
என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இந்த பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாண்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியோ நீதியோ
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உனன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தே, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதன் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர், தூயவர், தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பணவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி தம் சிலைகளுக்கு தந்த அவர் சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமாது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமாது உயிர்ப்பினாயும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பதரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இந்த நாள் பலியில நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். ஆண்டவரே, இந்த நாள் திருப்பலி கருத்துக்களை கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை நீர்தாமே எதிர்கொள்ள துணிவை தருவீராக. அவருடைய நன்றி நிறைந்த உள்ளத்தை கண்ணோக்குவீராக. இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடியவர்கள், திருமண நாளை காணக்கூடியவர்கள், பல்வேறு நிகழ்வுகளுக்காய் நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உமது நிறைவான பேரானந்தம் தொடர்ந்து கிடைப்பதாக. கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறை போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும்.
தீமையனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது திருகவையாய் நாங்கள் கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருபுலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மீது பரிவு கொள்கிறவர், தன் பரிவினால் தம்முடைய பேரன்பை காட்டுகிறவர். இவன் விருந்து கலைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா அனலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய என் அன்பு இறை சமூகமே, பரிவின் உச்சத்தில் ஆண்டவர் இன்றைக்கு பலருக்கு உணவு தந்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு 3 நாட்கள் கடந்து போனதே தெரியாமல் அவருக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் அமர்ந்திருந்தது. வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற தாகத்தை ஆண்டவர் அறிந்ததால், அதை நேசித்ததால், அதை விரும்பியதால் அங்கு ஒரு புதுமையை செய்தார். நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் அதிசயங்கள் செய்யலாம். அவர் விரும்பினால் இன்றைக்கு செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு புதுமை செய்வார். ஏன், இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு புதுமைகள் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தடைகளை நீக்க முடியும். புதிய வசந்தத்திற்கு உங்களை அழைத்துச் செல்ல முடியும். எல்லாம் நிறைந்த ஆண்டவர் இந்த நாளில் நம்மீதும் பரிவு கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே, அந்த பரிவினால் நாமும் நம் குடும்பமும் நம்மை சார்ந்தவர்களும் சுகமாள் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையிலே என்னோடு சேர்ந்து அந்த பாடலை பாடுங்கள். மண்ணை நம்பிதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரமும் இருக்கிறது. மலையை நம்பிதான் பயிர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் உன்னை நம்பியே இருக்கிறேன், நீர் மட்டுமே எனக்கு போதுமானவர் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பாடலை பாடுவோம்.
மழைய நம்பி பயிர் இருக்க நம்பி நான் இருக்கேனே செய்யா, உன்னை நம்பி நான் இருக்கேனே செய்யா,
நம்பி மரலிருக்க மழைய நம்பி பயிரிருக்க, உன்னை நம்பி நான் இருக்கேனே செய்யா.
குறைகள் நம்மிடம் பல இருக்கிறது. மனிதர்கள் குறையை பார்ப்பார்கள், ஆண்டவர் அதையெல்லாம் பார்ப்பதே இல்லை. ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கும் தகப்பனாயிருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். குறைகள் பல இருந்தும் அதையெல்லாம் பாராமல் இறைவாய் நேசிக்கும் தகப்பன் நீங்கள் தானே.
குறைகள் பல இருந்தும் அவையெல்லாம் பாராமல் நிறைவாய் நேசிக்கும் தகப்பன் நீங்கதானே.
குறைகள் பல இருந்தும் அவையெல்லாம் பாராமல் நிறைவாய் நேசிக்கும் தகப்பன் நீங்கதானே.
போதுமே உன்னர் போதுமே, போதுமே நீ மட்டும் போதுமே,
போதுமே
வாழ்க்கையில் வழிகள் பல இருக்கிறது. ஆனால் சரியான வழியை நமக்கு காட்டிக் கொடுப்பவர் நம்ம ஆண்டவர் இயேசுவே. பிரச்சனைகள் சூழுகிற பொழுது எவ்வளவு செல்வதென்று தெரியாமல் விழிகள் பிதுங்கி நிற்கும், அப்போது தாங்குகின்ற அன்னையாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம்.
வழிகள் தெரியாமல் விழிகள் தவிக்கும் போது தாங்கிடும் அன்னையாய் என்னோடு வருவீரே.
வழிகள் தெரியாமல் விழிகள் தவிக்கும் போது தாங்கிடும் அன்னையாய் என்னோடு வருவீரே.
போதுமே நீ மட்டும் போதுமே, போதுமே உன்னர் போதுமே, போதுமே
போதுமே நீ மட்டும் போதுமே,
வேர்களெல்லாம் மண்ணை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. வேருக்கும் மண்ணுக்கும் இருக்கிற உறவு இருக்கிறவரைதான் மரம் வாழும். வேர் தன் மண்ணோடு இருக்கிற உறவை விடுகிற பொழுது, அதற்குள் தளவு ஏற்படுகிற பொழுது மண் செத்து மரம் செத்து போகிறது. இருக்கிற பயிர்களெல்லாம் மழைக்காய் காத்திருக்கிறது. வான்மழை பொழிந்தால்தான் காட்டு செடிகளுக்கெல்லாம் வாழ்வு உண்டு. அதே போல் ஆண்டவரே, நான் உன்னை மட்டுமே நோக்கி இருக்கிறேன். உன் மீது கொண்டிருக்கிற பிடிப்பு என்னிடமிருந்து தகர்ந்து போகிற பொழுது என் வாழ்க்கை அர்த்தமற்ற ஒன்றாய் மாறிவிடுகிறது. வார்த்தை தான் எனக்கு மண். அந்த வார்த்தையை கேட்பதற்குத்தான் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க கூடியிருந்தார்கள். அந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிநாதம், என்னுடைய பிடிப்பு, எல்லாம் எனக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாளில் வார்த்தையாய் எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆயிரம் குறைகளை இந்த உலகம் எங்கள் மீது பார்க்கிறது. குறைகளை சொல்லியே எங்களை குத்தி காமித்து எங்களை குறையுள்ளவர்களாக மாற்றுகிறது. அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தவர்களை பார்த்து இயேசு குறையாக சொல்லவில்லை, மூன்று நாட்கள் கூட்டம் என்று தெரியுமே, ஏன் நீங்கள் உணவு கொண்டு வரவில்லை, இவர்கள் உணவில்லாமல் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய குறையை சுட்டி காட்டவில்லை. ஆண்டவருடைய நிறைவான உள்ளத்தை பார்க்கிறார். தேடலை கண்டுகொண்டு அவர்களுக்கு தெம்பூட்டும் விதமாய் உணவு தந்தார். ஆண்டவரே, அந்த அற்புதத்தை நிறைந்த நாளில் எங்களுக்கு செய்வீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய நிறைகளை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு நிறைவாழ்வை தருவாய் என்று நம்புகிறோம். குறைகள் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அதிகமாக வாழ்க்கைக்கான வழிகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். வழி மறந்து வழி தெரியாத ஆடுகளைப் போல் அலக்களிக்கப்படுகிறோம். சரியான வழிகளை காட்டுவதற்கு நல்ல ஆயன்கள் எங்களுக்கு இல்லை, நல்ல வழிகாட்டிகள் எங்களுக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் உம்மை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கிறோம். சரியான வழிகாட்டுதலை, புரிதலை, தெளிவை, நம்பிக்கையை, அறிதலை தருபவர் நீர்தான் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உமது சமூகத்தை நீர் ஏறெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும், குறைவை சந்திக்கிற பொழுது நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உணவிட்டு அவர்களுக்கு புதுத்தம்பு அளித்தீரேன். இது உணவின்றி வாடக்கூடிய எத்தனையோ மக்கள் என்னுடைய சமூகத்தில் வாழ்கிறார்கள். உணவிடும் ஆண்டவரே, வானக உணவை நீர் அன்றைக்கு தந்து ஆன்மாவை பலப்படுத்த, நீர் அன்றாட உணவு இல்லாமல் உறங்க செல்லக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை காண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பகிர்வின் உள்ளத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிவு ஊற்றெடுக்க வேண்டுமா மன்றாடுகிறோம். பரிவு நிறைந்த சமூகமாய், பாசமும் நேசமும் வழிந்தோடுகிற ஒரு சமூகமாய், இல்லை என்கிற நிலை இல்லாத ஒரு சமூகமாய் நீர் விரும்புகிற ஒரு இறையரசு இந்த மண்ணில் பரவ எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்த வேண்டும். எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பயன்படுத்தும் எங்கள் நல்ல தெய்வமே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கெடுக்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வில் பள்ளி தொடர்கின்றது.
கரை சேரும்
அன்புக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
ஏன் உங்களை போய் அடிபட்டு உதப்பட்டுன்னு நான் சொல்லுவானே. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வந்தால் அடிபட்டு உதப்பட்டுங்கிறான், கான்சியஸுங்கிறான், கோமாங்கிறான், படுபாவி வந்ததுலேருந்து நம்மளை இப்படியே பீதியில் கிளப்பிட்டு இருக்கிறான். பிரைசலோ பாருங்க எவ்வளோ பேர் பீதியில் இருக்கிறாங்க. பயப்படாதீங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நம்ம பாட்டியம்மா தூங்கிக்கிட்டே இருந்தாலும் கையை தட்டிடும், அவ்வளவு கான்சியஸாக இருக்குது. பாட்டு பாடனா டான்ஸ் ஆடிடணும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கான்சியஸ். ஏ நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு, நாசமாக போயிட்டு நல்லா இரு, நல்லா இரு. பாருங்க இப்போ நம்ம நான் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறேன், கண்ணை முழிக்கிறேன், ரெண்டு நாளாக நினைவு இல்லை. அப்புறம் கண்ணு முழித்தோனையும் நினைவு வந்துருச்சு அவருக்கு, அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் வந்து என்ன கேட்பாங்க, நான் யார் தெரியுதான்னு கேட்பாங்க. நம்ம கரெக்டாக சொல்லணும், அம்மா அப்பா அக்கா சொல்லணும். அப்போ என்ன செய்கிறோம், நாம் அறிஞ்சு வச்சுருக்குறோம் இவங்க தான் அம்மான்னு. அந்த அறிவை நம்ம வெளிப்படுத்தும் போது அப்போ நம்ம கான்சியஸில் இருக்கிறோம், உன்னுடைய அந்த அம்மாங்கிற அறிவு வெளிப்படுது. இதுக்கு பேர் கான்சியஸ், உணர்வு. உணர்வுங்கிறது வெளிப்படக்கூடியது. புரிஞ்சுதான் நான் சொன்னது, நாங்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம். ப்ரைஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் அப்படியே தொபுக்குன்னு குதிப்பார், உன்னை தூக்குவார், உன்னை அரவணைச்சுப்பார். இப்படி கேட்டுக்கிட்டே நீங்கள் போகப்படாது, நாம் செய்ய வேண்டியதையும் கரெக்டாக செஞ்சால் தான் ஆண்டவர் வந்து உன்னை தூக்குவார். ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் கரெக்ட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் சீடர்களெல்லாம் கரெக்ட் பண்ணார். அப்படியும் கேட்காம ஒரு மண்டை, ஒரு மரமண்டை பக்கத்தில் உட்கார்ந்துருந்தது யார், யூதாஸ் இஸ்காரியோத். எவ்வளவு சொல்லியிருப்பார், மகனே இப்படி இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா, நான் இப்படி தாப்பா சாவணும், நான் பாடுபடணும்ப்பா. பாருங்க அவெல்லாம் கேட்காம அவன் எங்கே போயிட்டான், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான். இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேர் கடவுள் சொல்வதை கேட்க மறுக்கிறோம், வார்த்தைகளை மறுக்கிறோம். ஆண்டவர் என்ன என்னக்கிட்ட செயல்படுத்த அழைக்கிறாருங்கிறத நம்ம கேட்க மறுத்துட்டு, ஏதாவது கடவுள் வல்லமையாக வெளிப்படுத்த மாட்டாரா, இந்த சாமியார் ஏதாவது ஜோசியம் சொல்ல மாட்டாரா, இந்த சாமியார் ஏதாவது விடுதலை வார்த்தையை சொல்ல மாட்டாரா, இன்றைக்கி நான் இதை நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன், இதை தான் ஃபாதர் சொல்லணும், அவர் வாயிலேருந்து சொல்லிட்டாருன்னா எனக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா உனக்கு கிடைக்கிற வார்த்தை தப்பாக போயிடும். ப்ரைஸ் எல்லாம் அதனால தான் சொல்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக இந்த உணர்வு நிலை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். முதோ ஒரு காரியத்தை பற்றி நம்ம பேசணும், அது மனசாட்சி, கான்சியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்குது, அது நல்லது கெட்டதை பகுத்து பார்த்து நம்ம செயல்படுத்த உதவி செய்யுது. இந்த கான்சியஸ் அப்படின்னு சொல்கிற நிலை இருக்கு பாருங்க, அது உணர்வு நிலை. அது எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத உணரக்கூடியது, நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த உணர்வு, அந்த அறிவை வெளிப்படுத்துறது, அந்த அறிவு நிலையை வெளிப்படுத்துறது பேர் தான் இந்த கான்சியஸ். இந்த மூணாவது ஒரு நிலை இருக்குதுங்க, கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அதுதான் மெய் உணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெய் உணர்வை பற்றி தான் இப்போது நான் உங்ககிட்ட ஆழமாக பேச போகிறோம். ப்ரைஸ் எல்லாம் இந்த கான்சியன்ஸ் மனசாட்சி நம்மக்கிட்ட இருக்குது, அது எல்லாத்துக்கும் இருக்குது, வேலை செய்யும். உணர்வு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, அதுவும் வேலை செய்யுது. தெரியுது இது கல், இது மண், இது தர, இது டிவி, இதெல்லாம் தெரியுது. இதான் இதுதான் கான்சியஸ், யுவர் கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆம்பளை, இது பொம்பளை, இது சின்ன பிள்ளை, இது பாம்பு, இதெல்லாம் தெரியும். இதுக்கு பேர் கான்சியஸ். இப்போ நம்ம வெறும் கான்சியஸ்க்குள்ள, அதாவது வெறும் உணர்வுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, உணர்வை கடந்த மெய் உணர்வுக்குள்ள வரணும். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை விரும்புகிற காரியம், நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த மெய் உணர்வுக்குள்ள வர்றது.
மெய்யுணர்வுனா என்ன பாருங்க, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. மெய்யுணர்வு என்பது பெரும்பாலும் ஒரு நீரோடையாக கருதப்படுகிறது. உங்களை சுற்றியுள்ள உலகின் உங்கள் எண்ணங்கள் மற்றும் அனுபவங்களின் ஏற்றம் மற்றும் ஓட்டத்திற்கு ஏற்ப தொடர்ந்து மாறுகிறது. இந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிற நாங்கள் மெய்யுணர்வுன்னு சொல்கிறோம் பாருங்களேன், பல உணர்வுகளின் ஒருங்கிணைந்த ஒரு சீரமைந்த ஓட்டம். எப்படி நீரோடை வந்து அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போகுதோ, யார் யாருக்கு பலன் கொடுக்கணுமோ பலன் கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகிற மெய்யுணர்வும் செயல்படணும். அதாவது அவங்க ஓடைன்னு சொல்லும்போது உடனே தண்ணின்னு நினைக்கக்கூடாது, தண்ணி இல்லை இது. அதை மாதிரி ஓடுகிற, அதாவது தொடர்பு படுத்துகிற ஒரு அடையாளம் தான் கான்சியஸ்னஸ். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, வேறு வார்த்தைகளில் இதை சொல்கிறது எப்படின்னா, மெய்யுணர்வு என்பது ஒரு மன செயல்முறை மட்டுமல்ல. மனசில் நமக்கு ஒரு உதிக்கிற அந்த கான்சியஸ்ன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, உணர்வு, இது இது தான், இது இது தான், இது இது தான், அது மட்டும் இல்லை, பலவற்றின் ஒரு பகுதியாகும். உதாரணமாக நினைவுகள் உணர்வாக இருக்கலாம், ஆனால் மெய்யுணர்வு என்பது வெறும் நினைவகம் மட்டுமல்ல, நம்ம நினைவு நினைச்சு பார்க்குற மாதிரி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, புலனுணர்வு உணர்வாக இருக்கலாம், ஆனால் மெய்யுணர்வு என்பது வெறும் புலனுணர்வு அல்ல. நம்ம புலனால் உணர்கிற உணர்வு மட்டுமல்ல, அது அதை கடந்த ஒரு வல்லமை. அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கறதுக்கான ஒரு தொடர்பு அதுதான் மெய்யுணர்வு. எதை எப்படி செய்யணும், இங்கே ஒருத்தருக்கு இப்படி செய்யணும், அங்கே ஒருத்தருக்கு இப்படி செய்யணும், ஒரே நேரத்தில் இப்படி பேசணும், இங்கே இப்படி பேசணும், நம்முடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும், இதையெல்லாம் அறிந்து ஓடுகிற அந்த ஓரை நீரோடை போன்ற ஒரு உணர்வு நிலை தான் மெய்யுணர்வு அப்படின்னு சொல்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா.
இந்த உணர்வு நிலை அற்று போகிறப்ப தான் மெய்யுணர்வுங்கிறது சுத்தமாக அற்று போயிடும். உணர்வே இல்லையே, உணர்வு இல்லாத நிலை, மெய்யுணர்வு இல்லாத நிலை, மனசாட்சியும் அங்கே இருக்காது. அப்போ அவங்க செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல், நமக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை அதுதான், இந்த உணர்வையோ மெய்யுணர்வை பற்றியோலாம் நமக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் இந்த அழுத்தமான ஒரு சிந்தனையை உள்ளத்துக்குள்ளே வைக்கிறோம். இது வந்து ஒரு சைக்காலஜின்னு சொல்லுவோம், மனவியல், உளவியல், உள்ளத்தை சார்ந்த ஒரு இயல் படிப்பு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். பைபிளில் சும்மா ஆண்டவர் போய் இதை பண்ணினாரு அதை பண்ணினாருன்னு நம்ம சும்மா வந்து பேசக்கூடாது. அவர் எல்லாத்தையும் உளவியல் ரீதியாக செய்தார். அது உள்ள ஒரு அற்புதம் இருந்தாலும், கடவுளுடைய வல்லமை இருந்தாலும், அது உள்ள ஒரு உளவியல் ரீதியான ஒரு அப்ரோச்சின்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே செய்கிற காரியங்கள் இந்த மெய்யுணர்வு சார்ந்த விஷயமாக இருந்ததுன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க. பிரைஸ் தி
லார்ட்.
நீ செய்கிற தொழில் இந்த மெய்யுணர்வு உங்ககிட்ட நல்லா மேம்பட்டு நின்றுச்சுன்னா, அதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உன் தொழில் ஜெயிக்கும், உங்கள் வீடு ஜெயிக்கும். இதை பற்றி நீ தெரிஞ்சிக்கவே விரும்பலை அப்படின்னா தூக்கம் வரும், கொட்டாய் வரும், படுத்து தூங்க வேண்டியது தான், வீடு நாசமாக போயிடும், தொழில் எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஏன் போராடுறேன் ஃபாதர், ஜபம்லாம் பண்ணுறேன் ஃபாதர், ஆனால் ஒன்றும் ஜெயிக்க மாட்டேங்குது ஃபாதர். ஏன் ஜெயிக்க மாட்டேங்குது? நிறைய பேர் வருவாங்க, வந்து அவங்கக்கிட்ட என்கிட்ட கஷ்டத்தை சொல்லுவாங்க. நான் உடனே அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, சரிம்மா அது அப்படிப்பா இப்படிப்பான்னு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், பாதி பேசிக்கிட்டு இருப்பேன், என்ன செய்யணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நீ எதை செஞ்சினா உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பாருங்கள், அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துட்டு திடீர்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது பாதர், எல்லாம் முடிஞ்சு போச்சு பாதர், ஏ அரை மணி நேரம் பேசியிருக்கிறேன், கடைசியில் அவன் வார்த்தை என்ன வரும் தெரியுமா? அப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லை, இந்த மெய்யுணர்வு இல்லை, அவர்கிட்ட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இல்லை. அப்போ என்ன செஞ்சிருவாங்க அவங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுறது வேஸ்ட்டாக போயிடும். அப்படி தான் யூதாஸ் இஸ்கரியோத் கிட்ட வேஸ்ட்டாக போச்சு. ஏசு எவ்வளவோ பேசினாரு, அவங்ககிட்ட அந்த மெய்யுணர்வு இல்லை. ராயப்பர் வந்து நல்ல படிக்காத மனுஷன், படிக்காத மனுஷன் அவர், ஆனாலும் அவர் மெய்யுணர்வோடு இருந்தார். அதனால் கடவுள் சொன்னதெல்லாம் உள்வாங்கி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. குடும்பத்தை, குழந்தைகளை வழிநடத்துறதுலேருந்து, கணவனை கவனிக்கிறது, மனைவியை கவனிக்கிறது, இந்த குடும்பத்திற்குள்ள எல்லாம் இந்த மெய்யுணர்வுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அது இருக்கிற குடும்பங்கள் என்ன செய்யும், வெற்றியடையும். அது இல்லாத குடும்பங்கள் அப்படியே தேங்கி கிடக்கும், இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்க வீடு மாறாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனீங்களோ அப்படியே இருப்பாங்க. என்ன புள்ள குட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்கும், வீடு அப்படியே இருக்கும். ஒரு வளர்ச்சி நிலையை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஒரு பொருள் வீட்டுக்குள்ளே போனால் அந்த பாலடைஞ்ச டிவி அப்படியே இருக்கும். பிரைஸ் அலான்,
பிரைஸ் அலான்,
பிரைஸ் அலான்,
பிரைஸ் அலான்.
வீடு மாறலை, கடவுள் எனக்கு கண்ணே திறக்கலை, கடவுள் என்னை அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கே என்ன இல்லை, உங்ககிட்ட மாற்றம் இல்லை. மாற்றம் மாற்றம்னா என்ன மாற்றம், மெய்யுணர்வில் ஒரு மாற்றம். இந்த உணர்வு, அதை நம்ம உணர்ந்தால் தானே மாற்ற முடியும். அதை உணரவே முடியலன்னா, இப்போ கூட நான் இங்கே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் வந்து நீங்கள் புரியும்படியாக இந்த புரியாத ஒரு புதிரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்கிறது உங்களுடைய மெய்யுணர்வை சார்ந்தது. பிரைஸ் அலார்ட்,
பிரைஸ் அலார்ட்.
இப்போ இங்கே நின்றுக்கிட்டு நான் சொல்லிடுவேன், ஏன்னா என்னுடைய மெய்யுணர்வு இங்கேருந்து பேசிக்கிட்டே இருக்கும். இங்கே யார் யார் என்னையை ஃபாலோ பண்ணுறீங்கிறத நான் சொல்லுவேன். யார் யார் பிசாசு மடியில் உட்காந்து வீட்டுக்குள்ள கவலையை நினைச்சிக்கிட்டு வீட்டு கடனை நினைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லட்டுமா?
வேணாம் சாமி, நல்லா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க, அப்படியே போயிட்டே இரு.
பிரைஸ் அலார்ட்,
பிரைஸ் அலார்ட்.
நான் ஒரு சில நேரத்தில் அங்கங்கே பார்ப்பேன், ஒரு சிலரை உத்து பார்ப்பேன். நீ உடனே அங்கேருந்து திட்டப்படாது,
எடுபட்டு பையன் நம்மளே மறைச்சி மறைச்சி பார்க்குறா.
அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதனால நான் பார்க்குறேன். பிரைஸ் அலார்ட்,
பிரைஸ் அலார்ட்.
அதனால பார்க்குறவங்களாம் நினச்சிக்காதீங்க, இவர் பார்த்தார்னா நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு. மெய்யுணர்வு சொல்லணும் நம்மக்கிட்ட. இந்த மெய்யுணர்வு குறைபடும் போது தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், போய் மந்திரவாதிகிட்ட ஓடுறோம். மந்திரவாதியெல்லாம் போகப்படாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அதனால் என்ன செய்வோம், இந்த சாமியாரையே மந்திரவாதியாக மாற்றுவோம். போய் வந்து உட்காந்துக்கிறது,
சாமி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, வயசு என்னம்மா, 32. கல்யாணம் பண்ணலாமா, நாசமாக போச்சு போ, 32 வயசில் வந்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறேன்.
பாருங்க, இந்த வார்த்தைகளை என்ன நம்ம யோசிக்கணும். 32 வயசில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிக்கலாமா? அந்த பிள்ளைக்கு நேரம் கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும். அப்போ பாருங்கள், மெய்யுணர்வு அற்ற நிலையில் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிகிட்ருக்குறோம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். கண்ணால் பார்க்க முடியாது. இந்த மெய்யுணர்வுங்கிறது நம்மளுடைய இயல்பில் ஊன்றப்பட்டு கிடக்கிற ஒரு காரியம். அது இருக்குதாங்கிறத நீங்கள் சோதித்து அறியணும். பாருங்கள், திருக்குறள், திருக்குறளெல்லாம் அடிக்கடி கோட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் அப்பப்போ அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய திருக்குறள் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அதிசயம், அற்புதம். அது நம்மெல்லாம் படித்து வச்சுருக்கிறோம், அறிவு நிலையில் படித்து வச்சுருக்கிறோம். அது கொடுக்குற ஒரு அருமையான அடையாளங்கள் நம்ம மறந்துடக்கூடாது. திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் மெய்யுணர்வை பற்றி, அவரும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து.
என்னமோ நானா மூணாங்கிறாருங்க,
இருக்குது தெரிஞ்சுக்கங்க. விருப்பப்பட்டீங்கன்னா போய் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை திருக்குறள் புத்தகத்துலேயோ வாசிச்சு பாருங்க. ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள். அதில் விளக்கம் என்னன்னா, ஐயத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற்ற மெய் அறிவாளருக்கு இந்த உலகத்தை விடவும் வானம் மிகவும் அண்மையானதும் உறுதியானதும் ஆகும். பாருங்க, வானம் எட்டாத தூரத்தில் இருக்குன்னு நினைக்காத, இந்த மெய் அறிவோட நீ இருந்தினா உனக்கு எல்லாமே பாசிபிள், நடக்கும். பிரைஸ் அலார்ட்,
பிரைஸ் அலார்ட்.
பாட்டு பாடுறோம்ல, எல்லாம் நடக்கும் நடக்கும்னு ஒரு பாட்டு பாடுறோம்ல பிரதர். சினிமாவில் கூட ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு அந்த பாட்டு தான் இப்போ கிளாஸில் ஓடுது. இப்போ
நடக்கும் நடக்கும் நான் கூட நம்புகிறேன்,
அது காதல் பாட்டு. பிரைஸ் அலார்ட்,
பிரைஸ் அலார்ட்.
எல்லாரும் என்னைய திட்டுறாங்க, இந்த பையன் சினிமா பாட்டெல்லாம் பாடுறான் பார், இதெல்லாம் ஓரத்தில் வந்து இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அவ்வளோத்தான், இதெல்லாம் முழிச்சா தெரியாதுமா.
பாருங்க, எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறது ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குதுங்க. ஆனால் மெய்யறிவு இல்லாத பாசிட்டிவ் தாட்டு வேஸ்ட்டுங்க. ஒருத்தர் வந்தார், ஐ எம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபாதர், ஐ எம் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அவர் பேசுறதெல்லாம் அதெல்லாம் நடந்துடும் ஃபாதர். பின்னாடி திரும்பி அவர் வீட்டையோ அவர் வாழ்க்கையோ பார்த்தா பரிதாபமாக இருக்குது. பேசுறதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஆனால் அங்கே என்ன இல்லைன்னா மெய் உணர்வு இல்லை, இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நான் யாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எல்லாம் பாசிட்டிவாக பேசு உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும், நடக்காது. அவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஃபோர்ஸ் பண்ணுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மெய் உணர்வுக்குள்ளே வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். திருக்குறளில் திருவள்ளுவர் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார், ஒன்றும் இல்லை நிறையா சொல்லியிருக்கிறாரு, ஒன்று ரெண்டு சொல்கிறேன். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவருக்கு, ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. விளக்கம் என்ன கொடுக்குறாங்க, மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு ஐம்புலன்களின் உணர்வுகளை எல்லாம் முறைப்படியே பெற்றுள்ள போதிலும் பயன் யாதும் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். புரிஞ்சிருச்சா? மெய்யுணர்வு இல்லாதவர்களுக்கு ஐம்புலன்கள், உடம்புல இருக்கிற அஞ்சு புலன்கள், ஐம்புலன்களின் உணர்வுகளை எல்லாம் முறைப்படியே பெற்றுள்ள போதிலும், பார்க்கறது கேட்கறது நுகர்றது இதான் ஐம்புலன்கள் இல்லையா, ஐம்புலன்களை நம்மளுடைய உடல் உறுப்புகள் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர், ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற குளுக்கோ கோமா, முன்னாடி சொன்ன இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போயிட்டு ஆளு. இன்னொரு குறள் சொல்கிறாரு, எப்பொருள் எத்தன்மை ஆயித்து ஆயினும் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளும் எந்த தன்மையோடு தோன்றினாலும் மயங்காமல் அந்த பொருளின் உண்மையான இயல்பை தெளிவாக காண்பதே மெய்யறிவு. பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம வந்து இந்த மெய்யறிவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பொக்கிஷங்களில் கொட்டி கிடக்கு, எல்லோரும் பேசியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அறிஞர்கள், சித்தர்கள், சித்தர்கள்லாம் அவங்க அந்த காலத்தில் ஒரு மெய்யுணர்வோடு வாழ்ந்தவங்க, மருத்துவத்தை பற்றியெல்லாம் நிறையா பேசியிருக்கிறாங்க, சித்த மருத்துவம். அப்போ அவங்ககிட்டலாம் நிறைய மெய்யுணர்வு இருந்தது. இன்றைக்கி சோர்ஸ் நம்ம தோண்டி பார்த்தோம்னா இந்த மெய்யுணர்வுங்கிறது தெரியாத நபரும் நீங்களும் நானுமாக தான் இருப்போம். யாரெல்லாம் ஒரு ஸ்டேஜில் உயர்ந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த உணர்வில் இருந்ததுனால தான் அவங்க நல்ல உயர்ந்த நிலையில் இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ எதுக்கு நாம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறோம், நீங்களும் அறிந்து என்ன செய்யணும், வெற்றி அடையணும். ப்ரைஸ் தி லார்ட்.
ப்ரைஸ் தி லார்ட்.
ப்ரைஸ் தி லார்ட்.
ப்ரைஸ் தி லார்ட்.
பைபிளில் வந்து சும்மா நம்ம பைபிளை வாசிச்சுக்கிட்டு நாம் வந்து எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார் ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் எதையுமே பார்க்க மாட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுத்தனம் இருந்துகிட்டே இருக்குது. கடவுள் பார்த்துப்பார், கடவுள் பார்த்துப்பார், கடவுள் பார்த்துப்பார், நான் பைபிள் வாசிச்சிட்டேன் எல்லாம் போயிடும் எல்லாம் சரியாயிடும். பாருங்கள், நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று உண்மை தான், ஆனால் அதுலேயே குருட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யாமல் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார், இல்லை இல்லை கடவுள் பார்த்துக்கிறதுக்கு தான் ஒன்றையை அனுப்பிச்சிருக்கிறார். கடவுள் ஒன்றையை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் எதுக்கு நம்மக்கிட்ட வந்து நிரப்பணும், சும்மா வந்து ஜாலியாவா? ஆவியானவர் வந்து நம்மக்கிட்ட ஜாலியாக உட்காந்துக்கிறாரா, நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கா? அவர் வந்துட்டாருன்னா அசைவாடுவார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் யாருக்குள்ளே வராரோ அவர் மீது அவர் இறங்கி வருகிற போது அவர்களும் என்ன செய்வாங்க, செயல்பட ஆரம்பிப்பாங்க. அசைவாடுதல் அப்படின்னா செயல்பாட்டின் ஆவியானவர். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா வெறும் உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது, உணர்வு இருந்து அந்த உணர்வை ஒன்றிக்கிற ஆற்றல் நமக்கு வேணும். இந்த உணர்வை இப்படி போட்டால் இந்த உணர்வு இந்த வேலையை செய்யும், இந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசுனா இது நடக்கும், இதுதான் மெய் உணர்வு. இந்த உணர்வு எற்றவர்கள் தான் குடும்பத்தில் குழப்பம், இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை, கணவனோட மனைவியோட சண்டை, வீட்டுக்குள்ளே போனாலே எதை கொடுத்தாலும் சண்டை, உறவுகளோட சண்டை, பிரச்சனை, பிரிவினை, டைவர்ஸ், இதுதான் நம்ம கேட்குற அதிகமான வார்த்தைகளாக மாறி போயிருக்கு. காரணம் என்ன, இந்த மெய்யுணர்வு இல்லாத ஒரு வேதனை இந்த பூ உலகம் சந்தித்து கொண்டு இருக்கிறது. கடவுள் கொடுத்துருக்கிற மிக அற்புதமான ஒரு கொடையாக இந்த கொடை இருக்குது. அதைத்தான் வந்து திருவள்ளுவரும் திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பாடலை, முதல் பாடலை பாடுவோமா? அந்த பாடலை பாடி ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். துதிச்சுட்டு இன்னும் அதிகமாக உள்ளே போக போகிறோம். நம்ம இந்த டைவ் அடிக்கிறாங்க இல்லையா, கடலுக்குள்ளே முத்தெடுக்க போகிறாங்கல்ல, முத்தெடுக்க போகிறவங்க ஒரு நாள் பூரா உள்ளே இருக்க முடியுமா? ஒரு சில ஒரு மணி நேரம் அவங்க உள்ளே தாக்கு பிடிக்கலாம். பிடிச்சிட்டு போய் தப்பு டப்புன்னு எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடணும், மேலே வந்து மூச்சு வாங்கணும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, திருப்பி ரெண்டாவது டைவுக்கு உள்ளே போவாங்க. அதே மாதிரி தான் இப்போது நீங்களும் கடலுக்குள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் மேலே வாங்க, மூச்சு வாங்கிக்கிட்டு திருப்பி உள்ளே போகலாம். ப்ரைஸ்
அல்லாஹ்,
ப்ரைஸ் அல்லாஹ்,
ப்ரைஸ் அல்லாஹ்.
எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? முடியாதவங்க உட்காந்திக்கங்க, முடிஞ்சவங்ககிட்ட எந்திரிச்சு நின்று கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆவியானவர் நம்மளை நிரப்பும்படியா நம்ம ஜெபிக்க போறோம்.
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே கை கூடும்.
கரம் தட்டி
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே கை கூடும். அல்ல நீர் இறைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே கை கூடும்.
கட்டுவதாலும் அல்ல காவல் காப்பதினாலும் அல்ல,
கட்டுவதாலும் அல்ல காவல் காப்பதினாலும் அல்ல, கருணையுள்ள தேவனாலே,
கருணையுள்ள
தேவனாலே கண்ணீரெல்லாம் நீங்கும், கண்ணீரெல்லாம் நீங்கும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே கை கூடும்.
அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கரங்களை விரித்து, ஆண்டவரே அறிய முடியாத விந்தைகளை அறிய பண்ணுகிறவரே, விவிலியத்தினுடைய வேதங்களையும் ரகசியங்களையும் எங்களுக்கு அறிய தருகிறவரே, இன்றைய நாளில் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற இந்த மனசாட்சி உணர்வு மெய்யுணர்வு இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள எனக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே. நாங்கள் இவைகளை புரிந்து இன்னும் அதிகமாக என் குடும்பத்தை என்னை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பரிசுத்த தெய்வமே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணை மூடுங்க, மெய்யுணர்வு சொல்லணும். கண்ணை மூடு, ஜெபிக்கும் போது இப்படி தான் இருக்குது அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த உணர்வு இல்லைன்னா கண்ணை மூட முடியாது. அந்த உணர்வு வந்து ஒன்றிக்கிற போது அது மெய்யுணர்வு நம்ம ஜெபிக்க வைக்கும். கண்களை மூடுவது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி செபி.
ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நாவை திறந்து சொல்றது மெய்யுணர்வினுடைய ஒரு அடையாளம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. சப்தம் உயர்த்தி துதி. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இயேசுவே இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. துதி துதி பரிசுத்த வல்லமையோடு துதி. இயேசுவின் வல்லமை நம்மை நிரப்பும்படியாய் துதிங்க. இரக்கத்தின் வல்லமை நிரப்பும்படியாய் துதிங்க. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை நிரப்பும்படியாய் துதிங்க. இதோ எல்லா விதமான ஐயத்திலிருந்தும் நீங்கி தெளிவு பெற, மெய்யறிவாளர் என்கிற அபிஷேகத்தை பெற, உலகத்தை விட வானம் மிகவும் அண்மையாக இருக்கிறது, உறுதியானதாக இருக்கிறது என்ற வார்த்தைகள் எல்லாம் இதோ நீ எதையும் எட்டி பிடிக்கிற ஆற்றல் ஆண்டவர் உனக்கு தரப்போறார். ஆண்டவருடைய உதவியால் உன்னால் எதுவும் செய்ய முடியும். ஆண்டவர் அதை தனியாய் செய்ய மாட்டார். உனக்குள்ள இருக்கிற அந்த மெய்யுணர்வின் வல்லமையை அவர் உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹாலலூயா 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 ஹாலலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை மார்பில் வச்சு ஒரு விசை உணர்வு நிலை உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எதை எதை பார்க்குறேனோ அதெல்லாம் என் கண்ணு